SBS தமிழ்.
வணக்கம் மகிழ்னன், லெஸ்லி, மங்களம், செந்தில், உங்க நாலு பேருக்கு வணக்கம்.
வணக்கம். வணக்கம்
வணக்கம் ரைசர்.
கடந்த வாரம் இந்திய தேர்தல் முடிவுகள் வந்துவிட்டன. பாரதிய ஜனதா கட்சி, ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி ஒரு அமோக வெற்றி பெற்றுள்ளது. யாரும் எதிர்பாராத வெற்றி என்று பரவலாக பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு எப்படிப்படுது லெஸ்லி, சொல்லுங்களேன்.
பாரதிய ஜனதா கட்சி தனிப்பெரும்பான்மையை எடுக்கும் என்று யாரும் நினைக்கவில்லை. ஆனால் தனிப்பட்ட கட்சியாக அதிக ஆசனங்களை அந்த கட்சி தான் பெறும் என்பதை பலரும் எதிர்பார்த்திருந்தார்கள். இந்திய வரலாற்றில் இதுதான் முதல் முறையாக காங்கிரஸ் இல்லாத ஒரு கட்சி தொடர்ந்து இரண்டு தேர்தல்களில் வெற்றி பெற்றுள்ளது.
செந்தில், உங்களுக்கு எப்படிப்படுது?
முன்ன இருந்தே எல்லா போலையும், எக்ஸிட் போல் எல்லா போலையுமே வந்து பிஜேபி சார்ந்த என்டிஏ அவங்க தான் வந்து லீடிங்ல வருவாங்கன்னு எதிர்பார்த்தது. அதே மாதிரி மோடி அவரை எதிர்த்து ஒரு சிறந்த தலைவர் இந்தியா முழுவதும் எங்கேயும் இல்லாததுனால கண்டிப்பா பிஜேபி தான் திரும்பவும் ஆட்சிக்கு வரும்னு எதிர்பார்த்ததுதான். இது எதிர்பார்த்த ஒன்று தான்.
மகிழ்னன், உங்களுக்கு எப்படிப்படுது?
தேர்தலுக்கு முன்பு வெளியிடப்பட்ட கருத்து கணிப்புகளில் அவர்கள் பெரும்பாலும் சில நேரங்களில் பிஜேபி தனிப்பெரும்பான்மை பெறும் என்று கருத்து கணிப்புகள் கூறின. அதே போல் சில கருத்து கணிப்புகள் அவர்கள் பெரும்பான்மை பெறுவார்கள் என்று குறிப்பிட்டார்கள். இதை நான் ஆஸ்திரேலிய தேர்தலோடு ஒப்பிட்டு பார்த்தால், ஆஸ்திரேலியாவில் எப்படி நம்முடைய கருத்து கணிப்புக்கு எதிராக முடிவுகள் வந்தனவோ அதற்கு மாறாக இந்திய தேர்தலில் கருத்து கணிப்புகளும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பும் ஒத்துப்போயிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும்.
மற்றபடி பாரதிய ஜனதா கட்சி வந்து வெற்றி பெறதுக்கு என்ன பெரும் காரணங்கள் பின்னணியில் இருந்திருக்கும் அப்படின்னு உங்களுக்கு படுது?
பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறதுக்கு எதிர்கட்சிகளும் ஒரு காரணம்னு சொல்லலாம். ஏன்னா எதிர்கட்சிகளோட தவறான கூட்டணி, சந்தர்ப்பவாத கூட்டணின்னு சொல்லலாம், மேற்கு வங்காளத்துல இருந்த கூட்டணி, அதே போல மகாராஷ்டிரா, கர்நாடகா இந்த மாநிலங்கள் எல்லாம் பார்த்தா காங்கிரஸ் வந்து மற்ற கட்சிகளோட வச்சிருந்த கூட்டணி வந்து சந்தர்ப்பவாத கூட்டணி அப்படின்றத மக்கள் சரியா புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த தேர்தலில் பிஜேபியை வின் பண்ண வச்சிருக்காங்கன்றது ஒரு விதமான கருத்தா நான் நினைக்கிறேன்.
மங்களம் அவங்க சொன்ன கருத்து ஒன்று எதிர்த்தரப்புல யாரும் இல்லைன்றது ஒத்துக்கிட்டா கூட பிஜேபி அவங்க கட்சி அவங்களோட 5 வருடம் அவங்க செஞ்ச எல்லா விஷயங்களையும் அவங்க எடுத்து வச்சது அது வந்து எல்லா மக்கள்கிட்டையும் நல்லபடியாக போய் சேர்ந்தது.
இதுல இருந்து நான் கருத்து மாறுபடுறேன். அவர்கள் செய்த நல்ல காரியங்கள் எல்லா மக்களிடம் சென்று சேர்ந்திருக்கிறது என்று சொன்னால் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, ஒடிசா ஆகிய மாநிலங்களுக்கு போய் சேரவில்லை என்று சொல்றீங்களா?
தமிழ்நாடு, கேரளால மட்டும்தான் பிஜேபிக்கு எதிரலை இருக்கு. ஒரிசால கூட பிஜேபி வின் பண்ணிருக்காங்க தான் நான் நினைக்கிறேன். ஆனா வந்து ஏன் அந்த கொள்கை வந்து தமிழ்நாட்டுல மக்கள் ஏன் இன்னும் மாறாம இருக்காங்கன்றது கண்டிப்பா புரியவே இல்லை. ரொம்ப வருடமாவே வந்து அதிமுக திமுக தான் வந்து இருக்காங்க. அதை மாறிட்டு கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் கொள்கைகளை வந்து மக்கள் அவங்களுக்கு தேவையை புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஓட்டளிக்கணும். இன்னும் அவங்க மாறல. மக்கள் வந்து இன்னும் உணர்வு பூர்வமா தான் திங்க் பண்றாங்க தவிர நம்மளுக்கு வந்து ஒரு வளர்ச்சி வரணும் அப்படின்றத யோசிக்கிறாங்களா என்னன்னே தெரியல. தமிழ்நாட்டு மக்கள் எஸ்பெஷலி அப்படிதான்.
தமிழ்நாட்டுல எந்த வளர்ச்சி இல்லைன்னு நீங்க சொல்றீங்க?
தண்ணி இல்ல சார். தமிழ்நாட்டுல இப்ப தண்ணி கிடையாது.
உத்தரப்பிரதேச மாநிலத்துல 100 பள்ளிக்கூடங்கள்ல ஒரு பையன் கூட தேர்ச்சி பெறல. இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் 24 மருத்துவக் கல்லூரிகளை கொண்ட ஒரே மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாடு என்ன முன்னேறலங்கிறீங்க? தண்ணி எந்த இடத்துல இருக்கு?
இல்ல, என்ன பொறுத்தவரையிலையும் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறக்கு முக்கிய காரணம் அவர்கள் பொருளாதார கொள்கை என்று நான் கூற மாட்டேன். ஒரு நேஷனல் செக்யூரிட்டி இஷ்யூவை அவர்கள் முன்னிறுத்தினார்கள். அது வட மாநிலங்களில் நன்றாக ஈடுபட்டது. புல்வாமா தாக்குதல் நடந்த பின் இருந்த நிலைமை பாரதிய ஜனதா கட்சிக்கு சார்பாக மாறி இருக்கிறது என்பதுதான் எனது கருத்து. வடநாடுகளில் அவர்கள் உத்தரப்பிரதேசத்தில் 63 ஆசனங்களை வெல்லுவார்கள் என்று யாரும் 3 மாதத்தின் முன் நம்பியிருக்க மாட்டார்கள். இப்பொழுதும் நடந்திருக்கிறது.
காங்கிரஸ் கட்சி வந்து இவ்வளவு படுதோல்வி காண்றதுக்கு அது எந்த தப்பும் பண்ணலையே இந்த கடந்த 5 ஆண்டுகள்ல. அப்ப ஏன் மக்கள் வந்து காங்கிரஸ் கட்சியை வந்து ஒட்டுமொத்தமாக நிராகரிச்சிருக்கிறாங்க?
ராகுல் காந்திய பார்க்கும் போது மோடி வந்து இன்னமும் வந்து இந்தியாவை பிரகாசமான நிலைக்கு கொண்டு போக முடியும்ன்றது மக்களோட எண்ணமா இருக்கு.
கடந்த 5 ஆண்டுகள்ல இந்தியா எங்க முன்னேறி இருக்கு அப்படிங்கறத பிஜேபி தன்னுடைய தேர்தல் பரப்புரையில எந்த இடத்துலயும் சொல்லல. 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தருவோம் நாங்க செய்யல. மாட்டிறைச்சி உண்ட காரணத்திற்காக மக்களை அடித்து கொண்டார்கள். அதற்கு வந்து பதில் இல்லை. இந்தியா எந்த இடத்துல முன்னேறி இருக்குன்னு சொல்றீங்க?
இல்ல நிறைய திட்டங்கள் கொண்டு வராங்க, கிராமப்புறங்கள்ல நிறைய திட்டங்கள் கொண்டு வராங்க. அது வந்து உடனே ஒரு விஷயத்த வந்து கொண்டு போய் அதுக்கு வந்து டைம் ஆகும். ஆனா நிறைய வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வராங்க. உதாரணமா ஒரு திட்டம் சொல்றேன், பெண்களுக்காக வந்து அடுப்பு, கிராமங்கள்ல வந்து இன்னும் அடுப்பு யூஸ் பண்ற நிறைய இடங்கள் இருக்கு. அது அந்த பெர்சன்டேஜ் வந்து இப்ப எல்பிஜி கொடுத்து அந்த பெர்சன்டேஜ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமா தான் பண்ண முடியும். ஒரு திட்டம்னு கொண்டு வந்துட்டு இவ்வளவு பெரிய மக்கள் தொகை இருக்கிற ஒரு நாட்டுல வந்து ஒரு வருஷத்துலயோ ரெண்டு வருஷத்துலயோ பண்ணிட முடியாது. அவர் வந்து 5 வருடம் தான் ஆகுது.
இல்ல, காங்கிரஸ் கட்சியின தோல்விக்கு நீங்கள் சொன்ன காரணங்கள் பார்த்தால், காங்கிரஸ் கட்சி வென்றதற்குரிய காரணங்கள் கடந்த காலங்களில் நீங்கள் பார்த்திருந்தால், இந்தியாவை ஒன்றாக வைத்திருக்கக்கூடிய தலைவர்கள் காங்கிரஸ் கட்சியில் மட்டும்தான் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கை மக்களிடத்தில் இருந்தது. மாற்று கட்சிகள் வந்த பொழுது ஒரு ஸ்திரமான அரசை மத்தியில் கொடுக்க முடியாமல் போன காரணம். ஆனால் மோடி அவர்களுக்கு பிறகு அந்த நம்பிக்கை வந்து மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி குறிப்பாக மோடியின் தலைமையில் வந்திருப்பது ஒரு காரணம். காங்கிரஸ் பலவீனமடைந்ததற்கு இந்தியாவில் ஒரு ஸ்திரமான அரசியலை, அரசாங்கத்தை காந்தி குடும்பத்தால் மட்டும்தான் கொடுக்க முடியும் என்று மக்கள் நம்பியிருந்தார்கள். அந்த நம்பிக்கையில் மாற்றம் இது காங்கிரஸ் வீழ்ச்சிக்கு ஒரு காரணம்.
அப்படியானால் 2006 வாஜ்பாய் நல்ல அரசாங்கத்தை தரவில்லை என்று சொல்கிறீர்களா?
இல்ல, தந்திருந்தார். ஆனால் அந்த நிலையில் இருந்து இது முன்னேறி இருக்கிறது. அதற்கு முன் வாஜ்பாய் கொடுத்த முன் அப்படி ஒரு நிலைமையே இருக்கவில்லை. அந்த நிலையில் இருந்து இன்னொரு நிலைக்கு அது உயர்ந்திருக்கிறது.
பிஜேபி பத்தி எல்லாம் பேசுறப்ப சொல்றாங்க, அவங்க வந்து ஒன்னு விஷயம் ஒத்துக்கிறேன், அதாவது எதிர்த்தரப்புல யாரும் சரியான தலைமை இல்லைன்றது ஒத்துக்கிற வேண்டிய விஷயம் தான். அது இல்லாம இதற்காக பிஜேபியும் மோடியும் நம்ம குறைச்சு மதிப்பிட முடியாது. ஏன் அப்படின்னா, 2014 அவங்க 282 சீட்டு தனியா ஜெயிச்சாங்க. இப்ப அவங்க 321 சீட்டு கூடி இருக்கு பிஜேபிக்கு மட்டும். அப்படி பாத்தீங்கன்னா அது மோடி மேலையும் பிஜேபி மேலையும் மக்கள் வச்சிருக்கிற நம்பிக்கைனால மட்டும்தான் கூடியிருக்கு. இந்த 5 வருஷத்துல எத்தனையோ கஷ்டங்கள் இருந்தது இல்லைன்னு சொல்லல. அவங்க அவர் சொன்ன மாதிரி மாப் லிஞ்சிங் இருந்தது, அப்புறம் டி மானிட்டைசேஷன் இருந்தது, நிறைய விஷயங்கள் மக்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் இருந்தாலும் கூட கடைசியில அவங்க என்ன நின்னு பாக்குறாங்கன்னா, இந்த 5 வருடத்துல சொல்லிக்கிற மாதிரி ஒரு ஊழல் சொல்லிக்கிற மாதிரி இல்ல. ஆனா காங்கிரஸ் நடத்தின ஒவ்வொரு ஆட்சியிலும் இல்லையே, அது சுப்ரீம் கோர்ட்லயே சொல்லிட்டாங்களே. இல்ல கிடையாது, சுப்ரீம் கோர்ட்லயே சொல்லியாச்சு.
சுப்ரீம் கோர்ட் ரிவ்யூ எடுத்திருக்காங்க. வெளியிடப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் சுப்ரீம் கோர்ட் ரிவ்யூ எடுத்திருக்காங்க. திரும்பி
நீங்க பாத்துட்டே இருங்க, நீங்க பாத்துட்டே, அதான் நான் தான் சொல்றேன், நீங்க பாத்துட்டே இருங்க, என்ன தீர்ப்பு வருதுன்னு பாருங்க. இது வந்து எதிர்கட்சிங்க செய்யற வேலை.
இப்போ எதிர்கட்சிகளே வந்து இல்லாத, அதில் வந்து எதிர்கட்சி வந்து வலுவாக இல்லாத ஒரு நிலைமை வந்து இப்போ இருக்கு. அது வந்து இந்திய ஜனநாயகத்துக்கு எப்படி இருக்கும், அது நல்லது மாறுபடுதா அல்லது?
இதில் நான் ஒரு கருத்து சொல்லிக்க விரும்புகிறேன். அது அதாவது ஒரு மாதிரி ஜனநாயகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்குற ஒரு வியூ. ஆனால் ஒரு அதே சமயத்தில் 1 பில்லியன் பீப்புள் இருக்கிற ஒரு நாட்டில் ஒரு வளர்ச்சி எடுத்து நடத்தணும்னா நம்ம டெமோக்ரட்டிக்காக சில விஷயங்கள் செய்ய முடியும், சில விஷயங்களை நம்ம அதிகாரத்தால மட்டும்தான் செய்ய முடியும். நம்ம இந்தியா வளர்ந்து கொண்டிருக்கிற நாடு அப்படிங்கிற இடத்துல இருந்து வளர்ந்த நாடு மாறணும் அப்படிங்கறதான் பிஜேபி மோடி அவங்க சார்ந்த அணி எடுத்து வைக்கிற இது. இப்ப நம்ம அவங்களுக்கு
விவசாயிகள் வந்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிற பொழுது மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு 43,000 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்வதுதான் முன்னேற்றமா?
நீங்க இதுக்கு முன்னாடி யாரு செய்யலன்னு சொல்லுங்க. இல்ல, காங்கிரஸ் செய்யவே இல்லைன்னு சொல்றீங்களா?
யாருடைய பணம்? 43,000 கோடி யாருடைய பணம்?
இது வந்து இல்ல, இது வந்து எனக்கு
டெல்லியில தமிழகத்திலிருந்து விவசாயிகள் போய் போராடினாங்க. அவங்களை பார்க்க முடியாத ஒரு பிரதமர், அவர்களை பார்க்காத காரணத்தினால்தான் தமிழ்நாடுல வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்தப்பட்டார்கள்.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் வழங்கிக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி பரிமாற்றம். இந்திய தேர்தல் முடிவு குறித்த பரிமாற்றம் நிகழ்ச்சி இது. இதில் கலந்து கொண்டிருப்பவர்கள் மகிழ்னன், லெஸ்லி, மங்களம் மற்றும் செந்தில் ஆகியோர். தமிழ்நாட்டில் தென்னிந்தியாவில் ஏன் வந்து பாரதிய ஜனதா கட்சியால் வந்து குறிப்பிடத்தகுந்த வெற்றியை பெற முடியலை?
தமிழ்நாட்டில் வந்து பிஜேபியை திட்டமிட்டு அது ஒரு மதவாத கட்சி மதவாத கட்சின்னு சொல்லி அந்த பெயிண்ட பூசிட்டாங்க எல்லா ஊர்களும் திரும்ப திரும்ப
செய்றாங்க. கேரளால
கேரளாலயும் அதேதான். நீங்க பாருங்க
பிடிக்கல சார் அவங்களுக்கு இப்ப, அதால கேரளால. தமிழ்நாட்டுல பாத்தீங்க அப்படி அப்படி சொன்னீங்கன்னா, இந்த வாட்டி வந்து ஓட்டுகள் வந்திருக்கலாம், ஆனா வந்து ஓட்டுகள் வந்து பிரிஞ்சு இருக்கு. நீங்க இப்ப கமலஹாசன் ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டாரு, அதுக்கப்புறம் தினகரன் ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டாரு. இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் ஓட்டு விகிதம் வந்து கண்டிப்பா அவங்க கிட்ட நிறைய ஓட்டுகள் போயிருக்கு.
அவங்க ரெண்டு பேர் எவ்வளவு இருக்குன்னு சொல்ல முடியுமா? எவ்வளவு அவங்க கிட்ட ஒவ்வொருத்தருகிட்ட இருக்குன்னு சொல்ல முடியுமா?
கணிசமான ஓட்டுகள் போயிருக்கு.
நாம் தமிழர் கட்சி 4% வைத்திருக்கிறது. தினகரன் அவர்களை விட குறைவாக 2.58% வைத்திருக்கிறார். மக்கள் நீதி மையம் 4.8% வைத்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பெற்ற வாக்கு 52%. இந்த 8% நீங்கள் அடுத்தவர்களிடம் கொண்டு போய் சேர்த்தால் அவர்கள் வென்று விடுவார்கள் என்று நினைப்பது அரசியலுக்கு ஏற்புடையதல்ல.
வென்று விடுவார்கள்னு நான் சொல்லல சார், கணிசமான ஓட்டு பிரிஞ்சு இருக்கு அப்படின்னு இருக்கு. மொத்தமா தோற்கல. பிஜேபிக்கு ஆதரவாகவும் இருக்காங்க தமிழ்நாட்டுல ஆதரவாளர்கள்.
ஒவ்வொரு இடத்திலையும் தம்பி திருமாவளவனை தவிர அவர் தான் 3000 ஓட்டுல வெற்றி பெற்றார். மற்றவர்கள் எல்லாரும் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள்.
இந்த இப்ப தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கறது ஒண்ணு இருந்தாலும், அதிமுக எதிர்ப்புங்கிறது அதை விட பயங்கரமா இருக்கிறது. ஏன்னா அந்த இபிஎஸ் ஓபிஎஸ் அவங்க ரெண்டு பேரும் செய்யறது சரியில்லைன்ற இது ரொம்ப தமிழ்நாடு முழுவதும் பரவலா பார்க்கப்படுது. அப்ப இதுல என்னன்னா, ஏற்கனவே பிஜேபி ஒரு மதவாத கட்சின்னு தவறா பெயிண்ட் பண்றதும்,
இன்னொன்னையும் கவனத்துல வச்சுக்கணும், சட்டமன்றத்துல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 9 இடங்களை வெற்றி பெற்று இருக்கிறது. அதை ஞாபகத்துல வச்சுங்க.
அதுதான் 9 தான் வென்று இருக்கு. நீங்க அதை யோசிச்சு பாருங்க, 22 அவங்க கிட்ட இருந்தது, 9 தான் வென்று இருக்கு.
இப்ப அவங்களுக்கு தேவை ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டியது. அதுக்குண்டான 9 இடத்த அவங்க வாங்கிட்டாங்க.
இல்ல கரெக்டா சொன்னீங்க, வாங்கிட்டாங்க. அதுதான் பண்ணாங்க அவங்க. எப்படி இப்ப 38 தொகுதி நடந்தது, அதுல ஒரே ஒரு தொகுதியில மட்டும் அதிமுகவோட முக்கிய தலைவரோட பையன் ஜெயிச்சிருக்கிறாரு. எப்படி
திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றியை நீங்க பாத்தீங்கன்னா, 23 இடங்களில் 2 லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளால் லோக்சபா தொகுதியில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. ஒரே ஒரு தொகுதி திருமாவளவன் சிதம்பரத்தில் மட்டும் 3000 வாக்குகள்.
இல்ல அதுக்கு வந்து அவர் சுயேட்சையாக வந்து அந்த பானை சின்னத்துல போட்டி போட்டது ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க.
இதுல என்ன கவனிக்க வேண்டும் என்றால், தமிழ்நாட்டில் திமுகவுக்கு திடமான ஆதரவு இருக்கு என்பது இந்த புள்ளி விவரங்கள் காட்டுது.
இப்ப கமலஹாசனை பொறுத்தளவுல அவரு மக்கள் நீதி மய்யம் கட்சி வந்து எதிர்பார்த்த அளவுக்கு அதிகமான வாக்குகளை கவர முடியல, வாங்க முடியல நினைக்கிறீங்க?
கமலஹாசன் கட்சி வந்து சென்னை, கோயம்புத்தூர், மதுரை இந்த இடங்களில் அதிக வாக்குகளை பெற்றிருக்கிறார். அவர்களுக்கு வந்து சிட்டியில இருக்கிற இளைஞர்கள் ஆதரவு அதிகமா இருக்கிறதாக எனக்கு படுகிறது. 11 தொகுதிகளில் அவருக்கு 50,000 மேல வாக்குகள் வந்திருக்கிறது.
தென் சென்னை தொகுதியில மட்டும் மக்கள் நீதி மய்யம் 1,25,000 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க.
சார் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கமலஹாசன் தேர்தலில் போட்டிடுறாரு. தனியா தைரியமா ஒரு சிலர் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி இன்னும் ஒண்ணுமே பண்ணல. அப்படி இருக்க பட்சத்துல அவரோட தைரியமா வந்து ஆரம்பிச்சு இவ்வளவு ஓட்டுகளையும் வாங்கியிருக்காரு இல்லையா? ஒரே முதல் தடவையிலேயே எப்படி எல்லா ஓட்டுகளையும் அவரால் எடுக்க
முடியும்? அது வந்து பாராட்டத்தக்க ஒரு நிகழ்வு. ஏனென்று கேட்டால், நீங்கள் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை பார்த்தீர்களே என்றால், 1949 பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கி 52 இடங்களை பெற்று 67 தான் அண்ணா அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்கிறார்கள். ஆக ஒரு அரசியல் கட்சியினுடைய வளர்ச்சி என்பது இப்படித்தான் இருக்க வேண்டும். ஒழிய
ரொம்ப கம்மியா யோசிக்கிறாங்க. ஒரு திரை பிரபலம் வந்து நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க,
ரொம்ப அதிகமா யோசிக்கிறாங்க. இங்க நீட் பிரச்சனை பெரிய பிரச்சனை. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு 24 மருத்துவ கல்லூரிகளை கொண்டிருக்கிற தமிழ்நாட்டிற்கு வட இந்தியாவில் இருந்து மாணவர்களை கொண்டு வந்து புகுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட நீட் திட்டத்தை மக்கள் கடுமையாக எதிர்க்கிறார்கள். தூத்துக்குடியிலே 13 பேர் கொல்லப்பட்டதை மக்கள் கடுமையாக எதிர்க்கிறார்கள். தமிழகம் எங்கும் அங்கெங்கே மீத்தேன் கிணறுகளை தோண்டுவதற்காக இந்த மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற திட்டங்களை மக்கள் கடுமையாக எதிர்க்கிறார்கள். அதைத்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். தமிழகம் என்பது பெரியார் பண்படுத்திய மண்.
திருக்கட்சிகள் வந்து இப்படியாக 4%, 3%, 4% இப்படி எல்லாம் வாங்குறது தமிழ்நாட்டை பொறுத்த அளவுல அது நல்லதுங்கிற மாதிரி படுதா உங்களுக்கு?
நான் என்ன என்ன பொறுத்த வரைக்கும் இன்னும் திருக்கட்சிகள் அப்படின்னா, இப்ப நீங்க சொல்ற மாதிரி இவர் நாம் தமிழர் ஆகட்டும், இல்ல நம்ம கமல்ஹாசனோட கட்சி மக்கள் நீதி மய்யம் ஆகட்டும், இவங்க எல்லாரும் வந்து கனெக்ட் ஆகிறாங்க மக்கள் கிட்ட. பட் ஆனா ஒருத்தரை எதிர்த்து அவங்க கட்சி நடத்துறாங்களே தவிர இவங்க ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வாங்க அப்படிங்கறதும், அவங்கள சுத்தியும் அதே மாதிரி அதே எண்ணம் கொண்ட இன்னொரு 30-40 பேர் வேணும். அங்கதான் இவங்க ரெண்டு கட்சிகளையும் பிரச்சனை. இவங்க சீமானும் கமலும் மட்டும் நல்லா இருந்தா பத்தாது, அவங்கள சுத்தி இருக்கிற 30-40 பேரும் நல்லா இருக்கணும். அது இல்லாத வரைக்கும் சிறு கட்சிகள்னால ஒண்ணுமே செய்ய முடியாது.
இந்தியாவின் எதிர்காலம் வரும் 5 ஆண்டுகள்ல எப்படி இருக்க போறதா உங்களுக்கு படுது மங்களம்?
இந்தியாவோட எதிர்காலம் கண்டிப்பா பிரகாசமா தான் இருக்கும். உலக நாடுகளின் முடியில இந்தியா வந்து ஒரு நல்ல வளர்ச்சி பெற்று பெருமையாக தான் திகழும் என்று நான் நினைக்கிறேன்.
லெஸ்லி,
இந்தியாவுண்ட எதிர்காலம் வந்து உலக ரீதியாக ஸ்திரமாக இருக்கும் என்று எனக்கு தெரிகிறது. மாநில கட்சிகள் பலவீனப்படுத்தப்பட்டிருக்கின்றன. மாநில கட்சிகளுக்கும் மத்திய கட்சிக்கும் மத்திய அரசுக்குமான உறவுகள் எப்படி இருக்கும் என்பது கேள்விக்குறியாகும்.
செந்தில்,
இந்தியா கண்டிப்பா இன்னும் வளர்ச்சி பாதையில் தொடரும், இன்னும் வளரும். அடுத்த 5 ஆண்டுகளில் இந்தியா வளர்ந்த நாடு ஆவதற்காக எல்லா முயற்சிகளும் நடக்கும். அதே மாதிரி இந்தியா பத்தின ஒரு இமேஜ் உலக அளவுல கண்டிப்பா இன்னும் நல்லா மேல வரும்.
மகிழன்,
இந்தியாவை பொறுத்த அளவில் எனக்கு வந்து இந்த தேர்தலை பார்த்தபோது ஒரு நினைவுக்கு வந்தது, 1973 இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் அகில இந்தியா முழுமையும் காங்கிரஸ் கட்சியின் பிடியில் இருந்த பொழுது தமிழ்நாடும் குஜராத்தும் இந்த 2 மாநிலங்கள் தீவுகளாக இருக்கின்றன என்று குறிப்பிட்டார். அதே போல இந்தியாவில் தற்பொழுது அந்த தீவுகள் தெற்கு கடற்கரை ஓரமாக அந்த தீவுகள் ஒதுங்கி இருக்கின்றன. முன்பு தமிழகம் மட்டும் இருந்தது, இப்ப தமிழகம், கேரளா, ஆந்திரா, ஒடிசா ஆகிய மாநிலங்கள் தீவுகளைப் போல இல்ல, தனித்தே தெரிகின்றன. எல்லோரும் இந்தியா வளர வேண்டும் என்றுதான் எண்ணுகிறோம். கடந்த 5 ஆண்டுகளில் ஏற்பட்ட வளர்ச்சி ஒன்றும் குறிப்பிடத்த தகுந்ததாக இல்லை. எதிர்வரும் 5 ஆண்டுகளில் எப்படி நடக்கப் போகிறது என்று பார்ப்போம். வளர்ச்சி இருந்தால் நல்லது.
மிக்க நன்றி மகிழன், லெஸ்லி, மங்களம், செந்தில், உங்க 4 பேருக்கும் நன்றி.
நன்றி,
நன்றி, வணக்கம்.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.